يعطي حياتي قرآن.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 10வது ஹலக்கா தொடரின் 15வது பாகம். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சிஸ்டர்ஸ். இமாம் நவவியின் 40 ஹதீஸ்கள் தொடரின் 15வது ஹதீஸ் என்ன, அதனுடைய விளக்கவுரை என்ன அப்படின்றது தான் இந்த புதன்கிழமை இந்த பாட்காஸ்ட்ல நாங்க பார்க்க போறோம். இந்த 15வது ஹதீஸ பொறுத்தளவுல இது வந்து சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான, அடிக்கடி ஹுத்பாக்களையும் சரி இன்ன பிற உரைகளையும் சரி கேட்கிற ஒரு பரிச்சயமான ஹதீஸ். எனவே இதை நாங்க 1000 முறை கேட்டுட்டோம், நிறைய முறை வாசிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இது எங்களுக்கு தெரியும் தானே, இதுல புதுசா என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி நினைச்சிராம பிளீஸ் பண்ணி இந்த விளக்க உரைய கடைசி வரைக்கும் கேளுங்க. காரணம் என்னன்னு சொன்னா, ஆல்ரெடி இந்த ஹதீஸ் தெரிஞ்சவங்களுக்கு இன்னொரு முறை இந்த ஹதீஸின் விளக்க உரையை கேட்கறது ஒரு நினைவூட்டலாக இருக்கலாம். இந்த ஹதீஸ் தெரியாதவங்களுக்கு இது ஒரு புதிய பாடமாக கூட இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸ் பயனுள்ளது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா உங்களுடைய உறவுகளுக்கும் தோழியர்களுக்கும் இதை நீங்க அனுப்பி வைங்க இன்ஷா அல்லாஹ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், எவர் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் விசுவாசம் கொண்டிருக்கின்றாரோ அவர் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது வாய் மூடி மௌனமாக இருக்கட்டும். எவர் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் விசுவாசம் கொண்டிருக்கின்றாரோ அவர் அண்டை வீட்டாரை கௌரவப்படுத்தட்டும். எவர் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் விசுவாசம் கொண்டிருக்கின்றாரோ அவர் தனது விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும். சுப்ஹான் அல்லாஹ். இதுதான் ஹதீஸ். இந்த ஹதீஸ பாத்தீங்கன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிப்படையில மூன்று விஷயங்கள் சொல்றாங்க. நல்லது பேசுறது பத்தி சொல்றாங்க, உங்களுடைய நேபர்ஸுக்கு அண்டை வீட்டாருக்கு நல்லது செய்யறது பத்தி பேசுறாங்க, உங்க வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளை எப்படியெல்லாம் நல்ல முறையில உபசரிக்க வேணும் அப்படின்றத பத்தி பேசுறாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ சொன்ன அந்த ஸ்டைல பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த மூன்று விஷயத்தையும் சொல்றதுக்கு முன்னால ஒவ்வொரு விஷயத்துக்கு முன்னாலையும் யாரெல்லாம் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புறாங்களோ அவங்க எல்லாம் இந்த விஷயங்களை செய்யட்டும்னு சொல்றாங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நாங்க ஏற்கனவே மத்த ஹலக்கா தொடர்களையும் நாங்க உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பேச்சுல ஒரு திறனை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருந்தாங்க. அதாவது அவங்க ஒரு சில வார்த்தைகள் சொன்னாலே போதும் அதுல கருத்துக்கள் ஆழமாக பதிந்திருக்கும். அவங்க சின்ன விஷயத்தையும் சுருக்கமாக ரத்தின சுருக்கமாகவும் கருத்து செறிவுள்ள மாதிரியும் ஒரு 2-3 வசனத்துல சொல்லி முடிப்பாங்க. அப்படி சொல்லக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில விஷயங்களை திரும்ப 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 ஒரே கான்டெக்ஸ்ட்ல ரிப்பீட் பண்றாங்கன்னு சொன்னா அதற்கு பின்னால பெரிய ஒரு காரணம் இருக்கும். அதை நாங்க கொஞ்சம் கவனத்துல எடுத்து எங்களுக்கு தேவையான பாடநெறிகளை அந்த மாதிரியான வார்த்தைகள்ல இருந்து நாங்க எடுக்க வேணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஈஸியா யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவங்க வந்து இந்த மூணு விஷயத்தையும் செஞ்சுட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லாட்டி எல்லா முஸ்லிம்களும், முஸ்லிம்களே நீங்க கேளுங்க, நீங்க நல்லதை பேசுங்க, அண்டை வீட்டாருக்கு நல்லது செய்யுங்க, விருந்தாளிய கௌரவப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லாம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த ஒவ்வொரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாலையும் அல்லாஹ் மீதான நம்பிக்கையையும் மறுமை நாள் மீதான நம்பிக்கையையும் அப்படியே கப்பல் பண்ணி கப்பல் பண்ணி மூன்று முறை சொல்றாங்க. அப்ப என்னதுக்கு அப்படி சொல்றாங்கன்னு யோசிச்சு பார்த்தா, சுப்ஹானல்லாஹ், ஈமானின் விளக்கத்தை பத்தி நாங்க நினைவிருக்கும் உங்களுக்கு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஹதீஸ்ல நாங்க பார்த்தோம். அதுல வந்து ஈமான்ல நாங்க பண்ணக்கூடிய அந்த 6 தூண்களை பற்றியும் விரிவாக பார்த்தோம். அதுலயும் மறுமை நாள் பற்றிய நம்பிக்கை ஒரு முஸ்லிமுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நாங்க பார்த்தோம். காரணம் என்னன்னு சொன்னா, நாங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும், நாங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு 8 பதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட நாங்க மறுமை நாள்ல சொல்லியே தீர வேணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் நாங்க இருந்துட்டு இருக்கிறோம். அந்த நம்பிக்கை தான் காரணம், அல்லாஹ் எங்களை கேட்பானே, அல்லாஹ் எங்ககிட்ட நீ ஏன் இப்படி செய்தா இந்த கேட்பானேன்ற அந்த பயத்திலையும் அந்த ஹோப்லையும் தான் நாங்க என்ன செய்யறோம், எங்களால முடிஞ்ச அளவு தீமை செய்யாம எங்களால முடிஞ்ச அளவு நல்லது செய்யறதுக்கு மொத்தமாக ட்ரை பண்றோம். அதுதான் ஈமானினுடைய ஒரு அழகிய பக்கம். சுப்ஹான் அல்லாஹ், நாங்க சில விஷயங்களை, சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் அல்லாஹ் கேட்பானா அப்படின்னு சொல்லி அப்படியே கணக்கெடுக்காம விட்டுட்டே போறோம். அதுல வரக்கூடிய மூன்று முக்கியமான விஷயங்கள் தான் இந்த மூன்று விஷயங்களும். நாங்க பேசுறத அல்லாஹ் இப்படி இப்படி எல்லாம் பேசினது எல்லாமே அல்லாஹ் கேட்க போறான் அப்படின்னு நினைச்சு நாவுடைய விஷயத்துல நாங்க ரொம்ப கவனஹீனமாக இருந்து விடுகின்றோம். அது மட்டும் இல்ல, எங்களுடைய நேபர்ஸோட அண்டை வீட்டார்களோட நல்ல முறையில பழகிறத பத்தி நாங்க யோசிச்சு கூட பாக்குறது இல்ல. அடே, அவங்களுக்கு நல்லது செய்யறது பத்தியுமா அல்லாஹ் எங்ககிட்ட கேட்பான், அவங்களுக்கு நாங்க செய்யற ஒரு அநியாயத்தை பத்தி மட்டுமா அல்லாஹ் கேட்பான்னு சொல்லி அதை கூட நாங்க ரொம்ப கவனத்துல எடுக்கிறதே இல்ல. கடைசியாக சுப்ஹானல்லாஹ், வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள் அவங்களை நாங்க கௌரவப்படுத்துற முறை, அவங்களுக்கு நாங்க உபசரிப்பு செய்யற மெத்தட், எங்களுடைய ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டாலிட்டி, இதை பத்தியுமா அல்லாஹ் கேட்க போறான் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து இதெல்லாம் துச்சமா எடுத்துட்டு இதுல எல்லாம் நாங்க சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ ரொம்ப சுலபமா செஞ்சுட்டே போறோம். அதனாலயோ என்னவோ அல்லாஹு ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, இந்த மூன்று விஷயங்கள், அதாவது நாவை பேணுதல் பற்றியும், அண்டை வீட்டார்களுக்கு கௌரவம் செய்யறது பத்தியும், எங்கட வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு உபசரிப்பு செய்யறது பத்தியும் சொல்ற நேரம் அல்லாஹ் மீதும் மறுமை நாள் மீதும் விசுவாசம் கொண்டா நீங்க இதை சரியா செய்யுங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே இந்த ஹதீஸ் வந்து ஒரு சின்ன ஒரு ஹதீஸ், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஹதீஸ், இதுல பெருசா ஒன்றும் இல்ல, எவ்வளவு ஈஸி நாவை கட்டுப்படுத்துறது, எவ்வளவு ஈஸி நேபர்ஸுக்கு நல்லது செய்யறது, எவ்வளவு ஈஸி விசிட்டர்ஸுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி பண்றது அப்படின்னு நினைச்சு இதை விட்டுறாதீங்க. தயவு செய்து இது ஒரு முக்கியமான விஷயம், கவனமாக கேளுங்க. ஒவ்வொரு பெண்ணும், ஒவ்வொரு ஆணும், ஒவ்வொரு குழந்தையும் ஒழுங்காக தெரிந்திருக்க வேண்டிய ஒரு ஹதீஸ். எனவே இந்த ஹதீஸினுடைய விளக்கம் என்ன, அடிப்படை விளக்கம் என்ன அப்படின்றத நாங்க பார்க்கலாம். எனவே நாங்க ஏற்கனவே நான் இவ்வளவு நேரம் சொன்ன மாதிரி அல்லாஹ் மீதும் மறுமை நாள் மீதும் நம்பிக்கை வைத்திருந்தா நாங்க எங்கள்ல நல்ல மாற்றங்கள் வர வேணும் அப்படின்ற உண்மையான நீயாவுடன் நல்ல மனிதர்களாக மாறுறதுக்கு நாங்க ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறோம் அப்படின்னா நாங்க அடிப்படையில செய்ய வேண்டிய வேலைகள்ல முதல் மூன்று வேலைகள் வந்து இதுவாக கூட இருக்கலாம். அதுல முதலாவது, இதை எனக்கு முதலாவதாகவும் அதற்கு பிறகு உங்களுக்கும் நான் சொல்லிக் கொள்றேன், நாவால செய்யற விஷயங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல சொன்ன விஷயம், நாங்க பேசினா நல்லதை பேசணும், இல்லையா வாய மூடி மௌனமாக இருக்கணும். நாவு கட்டுப்படுத்துறது பத்தியும், நாவினால நாங்க செய்யக்கூடிய நன்மைகள் பற்றியும், நாவு எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய தீய விளைவுகள் பற்றியும் குர்ஆன்லயும் சரி ஹதீஸ்லயும் சரி நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இதை பத்தின நான் ஒரு என்ன சொல்றது, ஒரு விரிவான விளக்க உரைய நாங்க கடந்த காலங்கள்ல ஹலக்கால பாத்திருக்கிறோம். இது பழைய மெம்பர்ஸுக்கு தெரிந்திருக்கும். இதை பத்தி பேசுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கலாம். சுபஹானல்லா, இந்த சின்ன பாட்காஸ்ட்ல நாவினுடைய விஷயங்களை 100% சொல்லி முடிக்க முடியுமான்னு கேட்டா அது முடியாது. ஆனாலும் ஒரு சில முக்கியமான இந்த ஹதீஸுக்கு பொருத்தமான ஹைலைட் பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்றேன். பல ஹதீஸ்கள் இருந்தாலும் கூட ஒரு ஹதீஸ் என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு முறை கேட்கப்பட்டுச்சு, யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்துல பெஸ்ட் எது, இஸ்லாத்துல ரொம்ப அழகான, ரொம்ப என்ன சொல்ற, ரொம்ப சிறந்த குணம் எது அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்ட நேரம் அவங்க ஒரு பதில் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு முஸ்லிமின் கையிலிருந்தும் நாவிலிருந்தும் மற்ற முஸ்லிம்கள் பாதுகாக்கப்படுவதுன்னு சொன்னாங்க. சுபஹானல்லாஹ், கையிலிருந்தும் நாவிலிருந்தும் பாதுகாக்கப்படுறதுன்னா என்ன அர்த்தம்? நீங்க வந்து இன்னொரு முஸ்லிமுக்கு உங்களுடைய கையால அநியாயம் செய்யாம, நாவாலையும் அநியாயம் செய்யாம, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லது கையாலையும் நாவாலையும் செய்துட்டு வாழ்றதுதான் இஸ்லாத்தினுடைய மிகச்சிறந்த அழகிய ஒரு அழகான பண்பு அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை விளக்கணப்படுத்துறாங்க. கையால நடக்கிற அநியாயங்களை பத்தி எங்களுக்கு இப்ப நிறையவே அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸும் அதுவும் இதுவும் நிறைஞ்சு வழியுது உலகத்துல எல்லா நாடுகள்லையும். உங்களுக்கே தெரியும் அபியூசஸ பத்தி, டொமஸ்டிக் அபியூசஸ பத்தி, ஒருத்தருக்கு இன்னொருத்தர் கையோங்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்றத பத்தி சட்ட வாக்கங்களே எழுதப்படுற ஒரு காலத்துல நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது எங்க எல்லாருக்கும் பொதுவாகவே தெரிந்த ஒரு விஷயம். ஆனா நாவால செய்யற அநியாயங்களை பத்தி நிறைய பேர் பேசுறது இல்ல. இஸ்லாம் சுபஹானல்லாஹ் எவ்வளவு உறுதியானதுன்னு பாருங்க. நாவால கூட நாங்க மத்தவங்களுக்கு அநியாயம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க என்னதான் பண்ணினாலும் ஒரு மனிதனை நீங்க நாவால நோகடிச்சிட்டீங்கன்னு சொன்னா சுபஹானல்லாஹ் காலாகாலமாக அந்த வடு உள்ளுக்கு அப்படியே வாழ்ந்துட்டே இருக்கும். எனவே ஒரு மனிதனை நாவால அநியாயப்படுத்துறத நாங்க ஒரு நாளும் பண்ணக்கூடாது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு என்ன வழி காட்டுறாங்க, நீங்க பேசினா நல்லதை பேசுங்க, பேச முடியலையா உங்களுக்கு நல்லது பிரச்சனை இல்ல, அநியாயத்தை பேசாம வாய மூடி மௌனமாக இருங்க. சுபஹானல்லாஹ், நல்லதை பேசுறதுன்னா என்னது? உங்களுடைய குடும்பங்களுக்கு, தாய் தந்தைகளுக்குள்ள, சகோதரங்களுக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள, குழந்தைகளோட, சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோட, அண்டை வீட்டாரோட, ஈவன் ஸ்ட்ரேஞ்சர்ஸோட கூட நீங்க நல்ல வார்த்தைகள் பேசி நல்ல முறையில, நாங்க ஏற்கனவே பார்த்தோம், வதவா சௌபில் ஹக்கை வதவா சௌபில் சபர், யாரெல்லாம் உண்மையையும் சபரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உரைக்காம இருக்கிறாங்களோ மத்த அவ்வளவு பேரும் காலத்தின் மீது சத்தியமாக நஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டான். எனவே நாங்க பேசுறதுல உண்மை கொஞ்சம், சபர் கொஞ்சம், நல்ல விஷயங்கள், தீய விஷயங்கள்ல இருந்து விலக்குற விஷயங்கள்னு சொல்லி அல்லாஹ்வை மென்ஷன் பண்ணி உண்மையா நல்ல விஷயங்களை மட்டும் நாங்க பேசிட்டு போக வேணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடுத்த விஷயம் என்னது, உங்களால அந்த மாதிரி நல்லது பேச முடியாதா, நீங்க வாய மூடி மௌனமாக இருங்க. வாய மூடி மௌனமாக இருங்கன்றதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னது, நீங்க கெட்ட விஷயங்களை பேசாதீங்க. கெட்ட விஷயங்கள் பேசுறதுன்னு வர்ற நேரம் நாங்க ஹலக்கால ஏற்கனவே பலவிதமான உதாரணங்களை நாங்க பார்த்திருக்கிறோம். திரும்ப திரும்ப ஒரு சில விஷயங்கள் ரிப்பீட் பண்ணிப்படுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்ல, நான் திரும்ப திரும்ப இதை ரிப்பீட் பண்றேன். காரணம் என்னன்னு சொன்னா, சில நினைவூட்டல்கள் 1000 முறை வேணுமானாலும் திரும்ப 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 ஒவ்வொரு வாரமும் நினைவூட்டப்படவே வேண்டும். ஏனென்று சொன்னா சில பாவங்கள் சமூகத்துல எங்களுக்குள்ள சிஸ்டர்ஸ் எங்களுக்குள்ள வெரி ஈஸியா ரொம்ப நார்மலைஸ் பண்ணப்பட்டு ரொம்ப சாதாரணமாக இந்த பாவங்கள் பண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த பாவங்கள் மொத்தமாக நாவுனால வர்ற பிரச்சனை தான், பாதிக்கு பாதி பிரச்சனை எல்லா குடும்பத்திலையும் இந்த பேச்சால வர்ற பிரச்சனை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, புறம் பேசுறது, புறம் பேசுறதுனாலே நீங்க பேசுற மனிதரினுடைய இறந்த உடல்ல இருக்கக்கூடிய மாமிசத்தை அப்படியே புசிக்கிற மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னது எல்லாருக்கும் தெரியும். புறம் பேசுறது ஒரு பெரிய பாவம், இஸ்லாத்தை பொறுத்தளவுல பெரும் பாவங்கள்ல ஒன்றுன்றதும் பலருக்கும் தெரியும். ஆனாலும் எவ்வளோ ஈஸி எங்களுக்கு புறம் பேசுறது. அஞ்சு நிமிஷம் ஏதாவது ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கிற நேரம் அவன் அப்படி, இவன் இப்படி, அவள் அப்படி, இவள் இப்படின்னு சொல்லி சுப்ஹானல்லாஹ் மற்றவர்களுடைய குறைகள் பேசாத ஒரு உரைய கண்டதா அப்படின்னு கேட்டா சுப்ஹானல்லாஹ் பொதுவாகவே இல்லை. அந்த அளவுக்கு புறம் பேசுதல் நார்மலைஸ் பண்ணப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்துலதான் இந்த ஹதீஸை நாங்க நினைவு வைத்திருக்க வேண்டும். உங்களுக்கு நல்லது பேச முடியாட்டி வாய மூடி மௌனமாக இருங்க, தேவையில்லாத விஷயங்கள் பேசாதீங்க. ரெண்டாவது அவதூறு சொல்றது எவ்வளவு அநியாயமான ஒரு பாவம். சுப்ஹானல்லாஹ் நீங்க எடுத்து பார்க்க முடியும், 24வது சூராவின் 4வது வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், யார் கற்புள்ள பெண்கள் மீது அவதூறு கூறி அதை நிரூபிக்க 4 சாட்சிகளை கொண்டு வர்றதுக்கு தவறுறாங்களோ அவங்களை நீங்க 80 முறை கசையடி அடிங்க, அதற்கு பிறகு அவங்க சொல்ற சாட்சியத்தை எந்த காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ளவே வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்றான். நீங்க எடுத்து பார்க்கலாம். இப்போ ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால சுப்ஹானல்லாஹ் நாங்க வாயால ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிதான் ஒரு படுதூறு சொல்ல வேண்டி இருந்தது. இப்ப அப்படி இல்லை, ஒரு டச்லயே எல்லாமே நடக்குது. காரணம் என்னன்னு சொன்னா எல்லாரோட கையிலையும் மொபைல் போன்ஸ், எல்லாருக்கிட்டையும் இன்டர்நெட் ஆக்சஸ். அப்ப அதுல வரக்கூடிய அவங்களை பத்தி, இவங்களை பத்தி, அவங்களோட கற்பை பத்தி, இவங்களோட கற்பை பத்தி, அவங்களுடைய திருமணத்தை பத்தி, இவர்களுடைய விவாகரத்தை பத்தி, என்னத்துக்கு இதெல்லாம் சுப்ஹானல்லாஹ். அதுக்கு நீங்க லைக் அடிச்சாலும், அதை இன்னொரு ஆளுக்கு ஷேர் பண்ணினாலும், அதை நீங்க கமெண்ட் பண்ணினாலும், அந்த போஸ்ட்ஸ்ல நீங்க என்கேஜ் பண்ணினீங்கன்னு சொன்னா, ஏதோ ஒரு வகையில அதை நீங்க பார்த்தாலுமே, ஒரு வீவை நீங்க கூட்டினாலுமே இந்த பாவத்தை நாங்க செய்றோம். எனவே ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி அவர்களுடைய கற்பை பத்தி பேசுறதுக்கு எங்கள் யாருக்கும் தகுதி இல்லை. அது அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கும் இடைப்பட்ட விஷயம். சுப்ஹானல்லாஹ், தேவக்கில்லாம பேசி கற்புள்ளவர்களுடைய அந்த உண்மையான கேரக்டர் அசாசினேஷன் சொல்லுவோம், அவர்களுடைய அந்த அப்படியே அழிச்சு கெட்ட குணம் உள்ளவங்கன்னு சொல்லி பேசுறதுக்கு பின்னால நாங்க ஒரே ஒரு விஷயத்தை நினைவு வைத்துக் கொள்ளணும், இது 80 கசையடிக்குரிய பாவம். சுப்ஹானல்லாஹ், இது நாங்க தாங்குவோமா, எங்களால தாங்க முடியுமா, அல்லாஹ் பிடிச்சானுண்டா அவனுடைய பிடியில இருந்து நாங்க விலக முடியுமா? எனவே இதுல இருந்து நாங்க விலகி இருக்கணும். அது மட்டும் இல்ல நமீமா, நாங்க திரும்ப திரும்ப இதை ரிப்பீட் பண்ணிருக்கிறோம். இது வந்து அந்த கொசிப்னு சொல்லுவாங்க, அதற்குரிய தமிழ் வசனம் சுப்ஹானல்லாஹ் எனக்கு மறந்து விட்டது. இந்த கொசிப் பண்றதுன்னு சொல்றது என்னன்னு சொன்னா, 4-5 பேர் சேர்ந்து மற்றவர்களுடைய ரகசியங்களையும் மற்றவங்களை பத்தின தேவையில்லாத இம்ப்ரெஷன்ஸ் வாரத்துக்காக வேண்டி சும்மா சும்மா கதைகளை அப்படி கட்டி விடுறது. இதுக்குரிய பனிஷ்மெண்ட்டை பத்தி சொல்லவே தேவையில்ல. சுப்ஹானல்லாஹ், கபர்லயே எல்லாம் ஸ்டார்ட் ஆகிரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை அப்படி போற நேரம் அவங்களுக்கு கபர்ல வேதனை செய்யப்பட்ட 2 பேர்களுடைய வேதனை வந்து காட்டப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல விளங்கப்படுத்துறாங்க அந்த 2 வேதனையும் எதுக்கு. அதுல ஒருத்தர் என்ன பண்ணிருக்கிறார் தெரியுமா, இந்த நமீமா பண்ணிருக்கிறார், தேவையில்லாத கொசிப்பிங், கொசிப் கொசிப் கொசிப். இது வந்து சுப்ஹானல்லாஹ் ஆன்லைன்லயுமே நிறையவே இருக்கின்றது. ஒரு ஆளை பத்தின சும்மா தேவையில்லாத விஷயங்களை கதச்சு 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 இன்னொரு ஆளுக்கு அதை கொண்டு போய்த்து கொடுக்கறது. ஸோ காலத்தின் தேவை, நான் இதை சொல்றது, நீங்க வாயால செய்தாலும் ஆன்லைன்ல டச் பண்ணி செய்தாலும் எல்லாம் ஒன்றுதான். தயவு செய்து இந்த விஷயங்கள்ல இருந்து நாங்க விலகி இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல சொல்லக்கூடிய 2வது விஷயம் என்னது, யாரெல்லாம் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புறோமோ அவங்க வந்து அண்டை வீட்டாருக்கு நல்லது செய்யணும். அண்டை வீட்டாருக்கு நல்லது செய்யறது அப்படின்னு வர்ற நேரம் அது இஸ்லாத்துல ரொம்பவே ஸ்ட்ரெஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். எவ்வளோத்துக்குன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொல்றாங்க, ஜிப்ரீல் வந்து எனக்கு அண்டை வீட்டாருக்கு உபசரிப்பு செய்யறது பத்தி பேசிட்டு போற நேரம் வராசத்துல இடத்த கொடுக்க சொல்லிடுவாங்களோன்னு நினைக்கிற அளவுக்கு, அதாவது சொத்து பிரிப்புல அவங்களுக்கும் பங்கிருக்கின்றதுன்னு சொல்லிடுவாரோன்னு நினைக்கிற அளவுக்கு அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், எனவே அண்டை வீட்டாருடன் நல்ல முறையில நடந்து கொள்றது, அவங்களோட நல்ல உபசரிப்பை கொடுக்கறது, அவங்களுக்கு அநியாயம் செய்யாம இருக்கிறது, இதெல்லாமே இஸ்லாத்துல ரொம்ப அழகாக ரொம்ப ஆழமாக சொல்லப்பட்ட விஷயம். அது மட்டும் இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை, வல்லாஹி அவர் விசுவாசி அல்ல, வல்லாஹி அவர் விசுவாசி அல்ல, வல்லாஹி அவர் விசுவாசி அல்லன்னு 3 முறை சொல்றாங்க. அதை கேட்டுட்டு இருந்த சஹாபாக்களுக்கு எல்லாம் ஒரே அற்புதம். அவங்க கேக்குறாங்க, யார சொல்லலா, யார பத்தி சொல்றீங்க, யாரு விசுவாசி அல்லன்னு கேட்டதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவன் ஒருவனுடைய காரியத்திலிருந்து அவனுடைய அண்டை வீட்டார் பாதுகாப்பு பெறவில்லையோ இருக்கிறாரோ அவன் ஒரு விசுவாசி அல்ல. சுப்ஹான் அல்லாஹ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சுப்ஹான் அல்லாஹ் அவர் வந்து வல்லாஹி என்று சொல்லி மூணு முறை நீங்க ஒரு விசுவாசியே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு போற ஒரு விஷயம் என்னது, நீங்க அண்டை வீட்டாருக்கு நல்லது செய்யாம இருக்கிறது. உலகத்துல எவ்வளவு பிரச்சனைன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சின்ன வேலி பிரச்சனை, காணி பிரச்சனை, அநியாயம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அநியாயம் செய்யறது, அவங்களோட வீட்டுல நடக்கிறது இன்னொருத்தருக்கு போய் சொல்றது, இப்படி எத்தனை அண்டை வீட்டாரோட நாங்க பழகிற நேரம் எவ்வளவு விஷயங்கள் எங்களுடைய கைகள் தவறி எவ்வளவு நடந்து போடுறது. அதனால நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, கொஞ்சம் கவனம் எடுத்து அண்டை வீட்டாரோட எங்களுக்குள்ள உறவை பத்தியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாள கேட்கத்தான் போறான். அதுக்கு நாங்க பதில் சொல்லித்தான் தீர வேண்டும். அதனால ரொம்ப கவனமாக நேபர்ஸோட நடந்துக்கணும். இஸ்லாம் எவ்வளவு அழகானதுன்னு சொன்னா சிஸ்டர்ஸ், ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொன்ன விஷயம், நீங்க சூப் செஞ்சீங்கன்னு சொன்னா, அந்த ஸ்டூ மாதிரி சூப் செஞ்சீங்கன்னு சொன்னா, அதுல கொஞ்சம் தண்ணியை விட்டு கொஞ்சம் அந்த என்ன சொல்றது அதில் குவான்டிட்டியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி உங்களுடைய நேபர்ஸுக்கும் கொடுங்க, உங்களுடைய அண்டை வீட்டாரோட ஷேர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், இந்த அளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் நாங்கள் அண்டை வீட்டாரோட வைத்திருக்க வேண்டும். அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல சொல்ற விஷயம், நாங்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பியிருந்தா எங்களுடைய வீடுகளுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு நாங்கள் நல்ல உபசரிப்பு பண்ணணும். இந்த நல்ல உபசரிப்பை பத்தி குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் பல விஷயங்கள் வருகின்றன. அதில் சுருக்கம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் ஆலம், ஒரு விருந்தாளி இன்னொருத்தரோட வீட்டுக்கு போறாருன்னு சொன்னா அந்த விருந்தாளிக்கு இஸ்லாம் கொடுத்த ஹக் இருக்கின்றது. சரியா, இதை பத்தி நாங்க பல விஷயங்களை நான் நினைக்கிற மாதிரிக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால வந்த ஒரு ரமதானுடைய சீரீஸ்ல நாங்க பார்த்திருந்தோம். அவங்களுக்குன்னு சொல்லி ஹக் இருக்கின்றது, உரிமை இருக்கின்றது. அந்த உரிமை என்னன்னு சொன்னா, ஒரு நாள் ஒரு இரவு மொத்தமாக ட்ரீட் பண்ணப்படுறது, அதற்கு பிறகு 3 நாட்கள் தொடர்ச்சியாக அவங்களுக்கு உபசரிப்பு வழங்குவது, 3 நாளைக்கு மேல நாங்க வந்து கொடுக்கற உபசரிப்பு சதக்கால போய் சேருது. சோ இதை பத்தியும் நாங்க அல்லாஹ் கிட்ட பதில் சொல்ல வேண்டும், அல்லாஹ் கிட்ட நாங்க பதில் சொல்லியே ஆக வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அப்ப எங்களோட வீட்டுக்கு ஒரு விசிட்டர் வாரார் அப்படின்னு சொன்னா, அவருக்கு சலாம் சொல்லி அழகான முறையில உள்ளுக்கு வரவழைத்து அவருக்கு தேவையான உணவை கொடுத்து பானங்களை கொடுத்து அவருக்கு தேவையான தங்குமிட வசதிகளை செய்து கொடுத்து எங்களால் முடிஞ்ச அளவு சிறந்த மற்றும் மிகச்சிறந்த என்ன சொல்ற உபசரிப்பை நாங்கள் அவங்களுக்கு வழங்கி அவங்களுடைய பிரைவசியை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களுடைய ரெஸ்பெக்டுக்கு நாங்கள் மரியாதையை கொடுத்து ஏதாச்சும் உதவிகள் தேவைன்னு சொன்னா அவங்களுக்கு உதவிகள் செய்வது அவர்களுக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய உரிமை. சுப்ஹானல்லாஹ். அதை வந்து நாங்கள் ஒரு நாளும் கைவிட்டக்கூடாது. எனவே இதை பத்தியும் நாங்கள் கேட்கப்படுவோம். அது மட்டும் இல்ல, நாங்க வந்து இன்னொருத்தவங்க வீட்டுல என்ன சொல்ற விசிட்டர்ஸா போறோம்னு சொன்னா, விருந்தாளிகளாக போறோம் அப்படின்னு சொன்னா, அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தாம ரொம்ப ஈஸியா விஷயத்த குறுகிய காலத்துக்குள்ள முடிச்சுட்டு வர்றதுக்கும் நாங்க பழகணும். எனவே இந்த மாதிரியான உபசரிப்பு விஷயங்களையும் நாங்க கவனமாக இருக்கணும். எனவே இதுதான் இந்த ஹதீஸினுடைய அடிப்படை விளக்கம் சகோதரிகளே. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் மீது நாங்க வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையையும், மறுமை நாள் மீது நாங்க வைத்து இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையையும், மறுமை நாள் மீது நாங்க வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையும் கபில் பண்ணி எங்களுக்கு வான் பண்ணின ஹதீஸ் இதுன்னு கூட சொல்ல முடியும். எனவே எங்களுடைய ஈமான பூரணப்படுத்துற விஷயங்கள்ல நாங்க மும்முரமாக ஈடுபட வேண்டும். இந்த 3 விஷயங்களையும் சின்ன சின்ன மாற்றங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, உடனடியான மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்க இந்த விஷயங்கள்ல செய்த பாவங்களை எங்களுக்காக மன்னித்து இதுக்கு மேலையும் எங்களுக்கு நாவ கட்டுப்படுத்தி அண்டை வீட்டாருக்கு நல்லது செய்து விருந்தினரை நல்லா உபசரிக்கிற சக்தியையும் நீயாவையும் எங்களுக்கு உறுதியாக தர வேண்டும் என்ற துவாவுடன் இந்த பாட்காஸ்ட் நாங்கள் முடித்துக் கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த புதன்கிழமை அடுத்த ஹதீஸ் விளக்கத்துடன் உங்களை சந்திக்கும் நோக்கத்துடன் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.